ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரை வரவேற்று பேசுகையில் இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது இருதரப்பு உறவு உத்திசார் கூட்டாண்மை என்ற அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும் இது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஆழமான நம்பிக்கையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதாக திருமதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள், ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கூட்டாக எடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளனர். பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது, இணையதளம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நூலக மனிதர் என்று போற்றப்படும் பி என் பணிக்கரின் கதை என்ற புத்தகத்தை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மின் புத்தகங்கள், டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள், இணையதளங்கள் வாயிலாக நூலகங்கள் டிஜிட்டல் யுகத்தில் நுழைந்துள்ள நிலையில் இளைஞர்கள் கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். இதன் காரணமாக இளைஞர்களிடையே ஆழமாக சிந்தித்து படிக்கும் பழக்கம் மறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாசிப்பை நிறுத்தும் சமூகம் சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் இழந்துவிடும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி எரிபொருளை மொத்தமாக வாங்கி சேமிக்க வேண்டாம் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கொல்கத்தா பயணத்தின் போது அன்னை தெரசாவின் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்தவுள்ளார். தொடர்ந்து விக்டோரியா நினைவிடத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். இதன் பின்னர் புதுதில்லி வரும் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். நாளை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அமெரிக்க தூதரகம் சார்பில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க்கோ ரூபியோ செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவன கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் திரு மேத்யூ மோலன் கம்பை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி கண்டுபிடிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அதேவேளையில் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தேயிலை, காபி, முந்திரி போன்ற மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு வகையான கண்கவர் அலங்கார வடிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
குன்னூர் காட்டேரி பூங்காவில் இரண்டாவது ஆண்டு மலைப்பெயர்கள் கண்காட்சி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலைப்பெயர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பெயர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்துள்ளனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும் துடுப்பு மற்றும் தேங்காய் துகள்கள் முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரப்படம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பெயரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது.
லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025 ஆண்டிற்கான புகழ்பெற்ற ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேஜர் அபிலாஷா பராக் தற்போது லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் மகளிர் குழுவின் தளபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி கபாட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமது கணவர் திரு அப்ரஹாம் வில்லியம்ஸுக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வரும் ஜூன் 30 முதல் அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மேற்கு வங்கத்தின் இமய மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி 7:30 லக்னோவில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.